ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கேனா உபநிடதம், கேனா வாக்கிய பாஷ்யம், வாக்கியம் 3, மந்திரம் 1, தலைப்பு பிரம்மா தேவேபியோ. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பிரம்மாதேவிக்கே என்று முதல் மந்திரம் 3வது கட்டத்துல ரொம்ப நாளா நடக்கிறதேன்னு சொல்ற பாஷ்யம் நிறைய இருக்குல்ல. முக்கியமான நியாயங்கள்லாம் சொல்றதுனால அவ்வளவு விசாரமா இருக்கு. இத வந்து இந்த பாஷ்யம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 3ஏ கிளாஸ் அறிவித்து இதுல இந்த பிரம்மாங்கிற பதத்துக்கு சுத்தம் பிரம்மங்கள் தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா பிரம்ம பதத்துக்கு தப்புகள் நிறைய அர்த்தங்கள் உண்டு. சதுர்முக பிரம்மா சரஸ்வதினு ஒரு அம்மா வச்சிருக்கோம்னா அவங்க ஆசக்காரர், அவரையும் பிரம்மான்னு சொல்றது வழக்கம் உண்டு. இரண்டிகர்பருக்கும் பிரம்மான்னு சொல்றது வழக்கம் உண்டு. வேதத்துக்கு பிரம்மான்னு பேரு, அதான் பிரம்மோபதேசம்ங்கிற அடோல்யம். பிரம்மோபதேசம் உபநயன காலத்துல பண்றது என்ன, பிரம்மோபதேசம்னா பிரம்மான வேதம்னு அர்த்தம். பிரம்ம யஜ்யம்னு பண்ணிட்டு இருக்கா பொருட்கள்ல, அப்படின்னா வேதத்தை படிக்கிறதுக்கு பிரம்ம யஜ்யம்னு பேரு. இப்படி பிரம்மத்துக்கு வேதம்னு அர்த்தம் உண்டு. பிரம்மானா பிராமண ஜாத்தின்னு அர்த்தம். அந்த அர்த்தங்கள்லாம் கொள்ளப்படாதீங்க. இப்பிரம்மான சுத்த பிரம்மத்தை தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா மேல கதையில ஒரு பில்லுக்கு நெருப்பால எரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்காருன்னு சொன்னா அது இதனாலதான் முடியும், பிரம்மத்தினால்தான் முடியும். அந்த பிரம்மம் இருக்கு என்று சொல்றதற்கு அனுமானம் சொன்னார். எதுவுமே திருப்பி இருக்கு, இருந்தாலும் பிரம்மத்துக்கு அனுமானத்தையும் பிரமாணமா இருக்கும். ஏன்னா லோகத்துல ஒரு படம்னு ஒரு கைய ஒரு பொருள் இருக்குமே, ஆனால் அதை செஞ்சவர் இருக்கும் ஒரு குலால இருக்கும். பசவன் தான் படத்தை பண்ண முடியும். பசவன் இல்லாம படம் வருமா வர, அதே உலகங்கிறது செய்யப்பட்டது. இந்த உலகத்தை செஞ்சவர் இருக்கணும், யாரா இருக்கலாம், நீரும் முடியாது. கிரகாலோ லோகபாலோ இவாளால முடியாது. அந்தந்த லோகத்தை வேணா அவ கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா சிகர பிரபஞ்சத்தையும் 7-16 பூதங்களும் அங்க இருக்கக்கூடியதா மகிழ்ச்சியாலையும் அந்தந்த சமயத்துல அவளுக்கு வேண்டியதான கர்ம பலங்களையும் இவைகள்லயும் பண்றதுன்னு இவாளால முடியாது. அப்படிப்பட்டதான சர்வக்கியனான ஈஸ்வரனாலதான் முடியும் அப்படின்னு சித்திச்ச பிறகு பூர்வமீமாம்சகன் அதை அப்படியே சித்திக்காது தப்புன்னு மேல பூர்வபட்சம் பண்ணினான். அவன் என்ன சொல்றான், கர்மாவனாலேயே பலம் வருமே, அதுக்கு ஈஸ்வரன் அதுக்கு. கர்மா பண்ணினா கர்மாவனுடைய பலம் கர்மாவனால வருது. நம்ம சாதாரண லோகத்துல ஒவ்வொரு கர்மாவும் பண்ணிக்கொண்டே இருக்கோம், அது ஆனா நடக்கிறது. அதுக்கு ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கா, நம்ம சின்ன பண்ணக்கூடியதான் இந்த காரியங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் அங்கே வர ஒண்ணு வரலையே. பூமியில வாங்கிட்டே போடுறோம், ஜலத்தை விடுறோம், கொஞ்ச நாள் ஆனா மாமரம் வருது. நடுவில் ஈஸ்வரன் என்ன பண்ணினாருன்னு புரியலையே. லோகத்துல ஏதாவது இந்த கர்மாக்களை பண்ணிருக்கோமோ அதுல இருந்து பலம் வரதே தவிர, நடுவில் ஈஸ்வரன் வந்து அந்த கர்மா அவருடைய பலத்தை கொடுத்தார் என்கிறது லோகத்துல எல்லோருக்கும் இல்ல. அப்படி அறிவு இருந்தா நிஜமாவே ஈஸ்வரன் வந்து கொடுக்கலாம்னு இருக்குமையானால் நாஸ்திகளுக்கு ஒரு கர்மா பண்ணினா அதுக்கு பலம் வரப்படாது. ஏன்னா ஈஸ்வரனையோ ஒத்துக்கொள்ளதையோ இல்லையோ. ஆனா ரொம்ப காரியங்கள் அவாளுக்குதான் சித்திக்கிற போல லோகத்துல காணப்படுறது. ஆகையால் இந்த ஈஸ்வரங்கிற ஒத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லையேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. கர்மாவனாலேயே பலம் வர தெரிய ஈஸ்வரனை ஒத்துக்கொள்ள வேண்டியது இல்லையே அப்படிங்கிற ஒரு மதம். அதற்கு விசாரம் பண்ணி கர்மானது ரெண்டு விதம். ஒண்ணு, இந்த ஜென்மாவிலேயே அதனுடைய பலத்தை நாம் பார்க்கக்கூடியதான கர்மாக்கள் சிலது, இந்த ஜென்மாவில அதனுடைய பலத்தை பார்க்க முடியாததான கர்மாக்கள் சிலது. இப்ப யாகத்தை பண்றோம், அதனால சொர்க்கலோகம் வருதுன்னு அதெல்லாம் இந்த ஜென்மாவில நம்ம பார்க்க முடியாது. சிலது நம்ம பண்ணிட்டே இருந்த பார்த்துட்டே இருக்கோம், அதனுடைய பலமும் நமக்கு அனுபவிக்கப்படுகிறது. பசிக்கிறது சாப்பிடுறோம், சாப்பிட்டா பசி தீர்றது, இது இப்பொழுதுதான் நம்ம பாக்குறோம். சாப்பிடுறது எனக்கூடியதான ஒரு செயலுக்கு அதனுடைய பலமானது, பசி தீருவது எனக்கூடியதான பலமானது திருஷ்டமாக நமக்கு ஆகப்படுகிறது. அதே போல சிலதெல்லாம் ஒரு மாசம் ஒத்துப்போறே, ஒரு மாசம் ஆன பலம்தான் கையில சம்பளப்படுது, அதுவும் திருஷ்ட பலம் தான். அதே போல பயிர் செலவு பண்றான் உழவம், அவனுக்கு அடுத்த நாளே வரல. எப்ப வருது, ஒரு வருஷம் ஆன பிறகு அவனுக்கு பலமானது வருது. இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த கர்மாக்களான பலத்தை கொடுக்கும் காலத்தில் நம்ம ரெண்டு விதமா பார்த்திருக்கோம். என்னது, பீஜ கஷேத்திர சம்ஸ்கார பரிரட்சா விஜயானவத் கர்த்தரபேட்சா பலம். பீஜங்கள் இந்த விதைகள், அதுக்கு சம்ஸ்காரம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கஷேத்திரம் வயல், அதற்கு எப்படி சம்ஸ்காரம் பண்றதுன்னு தெரியணும். சம்ஸ்காரம் பண்ணினா போறாது, அது காப்பாத்த தெரியணும். ஆடு மாடு வந்து அந்த மீஞ்சி போறாங்க, அது காப்பாத்த தெரியும். இவைகளெல்லாம் பண்ணி கொண்டு அந்த அறிவு இருக்கக்கூடியதான ஒரு கர்த்தா யார் இருக்கானோ அவனாலதான் அந்த பலமானது பின்னால் உண்டாகிறது. அது ஒரு கட்ட பலம். இன்னொரு பலம் என்னன்னா, நாம வேலை செஞ்சோமே ஆனால் அந்த வேலையை வேலை போன பிறகும் அந்த பெரிய நஷ்டமான பிறகு இவர் இந்த செயலை செய்தார் என்று அறிந்து கொண்டு ஒருவர் அந்த பலத்தை நமக்கு கொடுக்கிறார். பெரிய யஜமானர், நீங்க ஏதோ வேலையை செஞ்சிருக்க, அந்த வேலையை வந்து பார்க்க, இவர் வேலை செஞ்சாருங்கிறது கவனிக்க, பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர் அந்த பலத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த செஞ்சதான் அந்த வேலையானது அங்க இருக்கா இல்லையா என்கிறது எனக்கு கொஞ்சம் இல்லை. சமையல்காரரும் சமைக்கிறார், சமைச்சிருக்க அதை எல்லாரும் சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த செஞ்சதான அந்த செயலானது போயிடுது. ஆனால் அது போன பிறகு அந்த யஜமானியானவர் இவர் வேலை செய்தார் என்று அறிந்து கொண்டு அதற்கு பிறகு அதுக்கு தக்கவாறு சன்மானம் கொடுத்து கொண்டிருக்கார். அப்ப இது என்ன, தேவியனான யார் ஒருவருக்கானோ அவனுடைய புத்தியில இவர் வேலை செஞ்சார் எனக்கூடியதான சம்ஸ்காரம் ஏற்பட்டு அதனால ஒரு பலத்தை கொடுக்கிறார். அதே விதமாக இந்த லோகத்துல மனுஷியாளுக்கு ஏற்படக்கூடியதான புண்ணிய பாப கர்மாக்கள் எல்லாம், யாகாதிகளுடைய கர்மாக்கள் எல்லாம், அதாவது செஞ்சு முடித்ததுமே அது நாசமான போயிடும். அதை அறிந்துதான் ஒரு பரமேஸ்வரன் அவாளுக்கு தக்கவாறு தகுந்த சமயத்தில் தகுந்த தேசத்தில் தகுந்த காலத்தில் தகுந்த நிமித்தத்தில் அவளுக்கு பலத்தை கொடுக்கிறார் என்று சொல்வதுதான் சரி. ஆகையால் கேவல கர்மாக்களுக்கு பலம் பெறாது, பலத்தை கர்மாக்களை அறிந்து அந்த பலத்தை கொடுக்க வேண்டியதான ஒரு ஈஸ்வரன் உத்தர இருக்கிறார் அப்படின்னு தீர்மானம் பண்ணினோம். ஏதாவதா என்ன தத்மா சித்தா சர்வஜ்ஞா ஈஸ்வர, ஆகையால் என்ன தெரிஞ்சது, சர்வஜ்ஞனான ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார் என்று தீர்மானம் ஆச்சு. அவர் எப்படி சர்வ ஜந்து புத்தி கர்ம பல விபாக சாட்சி, சர்வ ஜந்து பரந்தமெனக்கு எவ்வாறு இருக்காளோ எல்லோருடைய இதயத்திலும் இருக்கார். இதயத்தில் எங்கே இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்கார், புத்தி கர்ம பல விபாக சாட்சி. அவளுக்கெல்லாம் என்னென்ன எண்ணங்கள் உண்டாகிறது, புத்தி தான் எண்ணங்கள் அறிவுகள். அதோட மட்டுமல்ல அந்த இரவு அறிவுகள்னால என்னென்ன கர்மாக்களை அவாவா பண்ணி கொண்டிருக்கா, மானசிகமான கர்மாவோ வாச்சிகமான கர்மாவோ அல்லது சாரீரிகமான கர்மாவோ, சரீரத்தில் செய்யக்கூடியதான வேலைகளோ, மனத்தினால நினைக்கப்படக்கூடியதான வேலைகளோ அல்லது வாக்குனால சொல்லக்கூடியதான வேலைகளோ, இவையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கார் இதயத்தில் இருந்து கொண்டவர். கர்ம சர்வ ஜந்து புத்தி கர்ம, அதோட மட்டுமல்ல அவளுக்கு இந்தந்த செயல்களை இன்னார் பண்ணினா அவளுக்கு தக்கவார பலத்தை நான் கொடுக்கணும் என்று அந்த பலமும் அறிந்தவர். ஆயால் கர்ம பல விபாக சாட்சி. சில கர்மாக்களை சில பேர் சேர்ந்து செய்யல, அது சேர்ந்து செய்யறப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலம்னு சேர்த்து கொடுக்கணும், பிரிச்சு கொடுக்கணும். சில விவகாரங்கள்லாம் உத்தியோகங்கள்லாம் மண்ணில் ஒத்தரே பண்ணல, ஒரு காரியத்தை ஒருத்தர் பண்றா, இன்னொரு காரியத்தை இன்னொரு பண்றா, பத்து பேர் சேர்ந்து பத்து காரியத்தை பண்ணின, அத்தனைக்கும் பலத்தை கொடுக்கும் பொழுது யானாவுக்கு என்னென்ன தக்கவாறு ஒரு பலத்தை, அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவள் எப்படி பண்ணிட்டு இருக்கா, எந்த விதமா பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு தக்கவாறு பலத்தை கொடுக்கணும். இதெல்லாம் வரமே கர்ம பல விபாக சாட்சி. அவர் எங்க இருக்கார், சர்வபூதாந்தராத்மா, எல்லா பிராணிகளுக்கும் அந்தராத்மா தான், சகல பிராணிகளுடைய ஹிருதயத்திலேயே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கார். சர்வபூத அந்தராத்மா, ஆயால் வேற எங்கேயோ பரமாத்மா இருக்கார் நினைக்காதையும், உங்க ஹிருதயத்துல தான் இருக்கார். இருக்காரு சொல்றதை எப்படி சொல்றது, பரோட்சாத்ரம் மயாத்மா சர்வாந்தரா இதி ஹிருதே. வேதமாக என்ன சொல்றது, எத்தாட்சாத் அபரோட்சாத் பிரம்மா, சாட்சாத் அபரோட்சம் பிரம்மா, எல்லோருக்கும் தெரிந்தது, எல்லோராலையும் எப்பொழுதும் அறியப்பட்டுக் கொண்டே இருக்கும் பொருளார் அந்த அபரோட்சமான அந்த பிரம்மம் இருக்கு. சாட்சாத் அபரோட்சம், சாட்சாத் அபரோட்சம்னா என்ன அர்த்தம், லோகத்துல ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அதுக்கு விருத்தி வேணும், கண்ணு வேணும், இவ எல்ல வேண்டியது. ஆனா பிரம்மத்தை அறிவதற்கு கண்ணை திறந்திருக்கணும், கண்ணை மூடினா நமக்கு நமக்குள்ள இருக்கிற நான் எனக்கூடியதான எண்ணம் வராதுன்னு கிடையாது. கண்ணை மூடிட்டு இருந்தாலும் நான் தெரியும், கண்ணை திறந்தாலும் நான். இந்த புலன்களுடைய ஒரு தயவு தேவை இல்லை. படத்தை பார்க்கணுமே ஆனால் கண்ணு எனக்கூடியதான புலம் வேண்டியது, சத்தத்தை கேட்கணுமே ஆனால் காது எனக்கூடியதான புலன் அது தேவையா இருக்கு, அதை சுவையா அறியணுமே ஆனால் நாக்கனுடைய தயவு தேவையா இருக்கு. ஆனா ஆத்மாவை அறியணுமே ஆனால் ஒருத்தருடைய தயவு வேண்டாம், அந்த மனசு தானா அறிய முடியும். ஆயால் என்ன, சர்வாந்தராயாத்மா சர்வாந்தரா, அவர் தான் சாட்சாத் அபரோட்சம் பிரம்மா, யாத்மா சர்வாந்தரா, எல்லாத்துக்கும் உள்ள இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லு. பயவ ஜாத்ராத்மா ஜந்துனா, அவர் தான் ஆத்மா. இங்கே ஜந்துனா பிறந்தமெனக்கு இருக்கிறவருக்கு எல்லோருக்கும் தான், ஏன்னா விதுஷாமன் எல்லாம் சொல்லல, படித்தவளுக்கு தான் ஆத்மான்னு சொல்லல, இல்ல புருஷானாம் ஸ்ரீனாம் அப்படின்னு சொல்லல, யார் யார் பிறந்திருக்காரோ எல்லோருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்காரு. ஒண்ணு நீங்க பார்க்கலன்னு அவர் என்ன பண்ணுவார், அவர் எல்லோருடைய இதயத்திலையும் பரிபூர்ணமா உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆகையால் பயவ ஜாத்ராத்மா ஜந்துனா, அவரை தவிர மற்றொரு உலகத்துல கிடையாது. சுவாமி நான் யோதோ திரட்டா ஸ்வபாவம் தா விஜாதா, அவரை தவிர இன்னொரு பார்க்கிறவரோ கேட்கிறவரோ ஒருத்தரும் கிடையாது. உங்க இதயத்தில் இருந்து கொண்டு கண் வழியாக அவர்தான் பார்க்கிறார், காது வழியாக அவர்தான் கேட்கிறார், மூக்க வழியாக அவர்தான் முகருகிறார். இந்த புலன்கள்லாம் வேலை செய்யறதுன்னு அவரால் தான், அவர்தான் பார்க்கிறவரோ கேட்கிறவரோ நடக்கிறவரோ அவர்தான். நாம எல்லாம் ஜீவன் ஜீவன் வேற யாரையோ நடத்திட்டு இருக்கோம், நடக்கிறதோ எல்லா செயலும் யாரால் நடக்கிறது? அவரால் தான் நடக்கிறது. அதோட இல்ல, அவர் ஒருவருக்கார் மற்றொரு இருக்கார் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காளா? இல்ல, நான் அந்ய அந்த பரம்பொருளை தவிர மற்றவர் ஒருவரும் உலகத்தில் இல்லை. இருக்கிறது ஒருவர் தான், பரமாத்மா ஒருவர் தான். நான் யதோஸ்தி விஜ்ஞாத்ரு இத்தியாதி ஆத்மாந்தர பிரதிவேத ஹிருதே. ஆயால் உலகத்துல எத்தனை ஆத்மா இருக்கானா? 16 கோடி ஆத்மா இருக்கான்னு சொல்லப்படாது. ஒரே ஆத்மா தான், எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கிறவரும் ஒருவர் தான். ஆத்மாந்தர பிரதிவேத ஹிருதே தத்வமசி இது ஆத்மத்வ உபதேச. தத்வமசி அப்படின்னு எல்லோருக்கும் ஆத்மா ஒண்ணுத்தான். இப்ப உலகத்துல 1000 ஜல பாத்திரம் வச்சிருந்தான். 1000 பாத்திரங்களை வச்சு ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஜலத்தை ரொப்பி அப்படி வச்சிருந்தான். சந்திரோதயமானது ஏற்பட்டது. அந்த சந்திரன் 1000 ஜல பாத்திரத்திலையும் பிரதிபிம்பித்தார். ஒவ்வொரு பாத்திரத்திலையும் பார்த்தா ஒவ்வொரு விதமாக சந்திரன் தெரியும். எல்லா பாத்திரத்திலையும் சந்திரனுடைய பிரதிபிம்பம் ஏற்படும். ஆனால் இத்தனை பிரதிபிம்பங்களும் எத்தனை இருக்குன்னு குழந்தை என்றது 1, 2, 3 ஒவ்வொரு பாத்திரத்திலும் சந்திரனை பார்த்து பார்த்து என்றது. அத்தனை சந்திராள் இருக்காளோ? இல்ல, இருக்கிறது என்னன்னா ஒரே சந்திரன் தான். அப்பொழுது ஒவ்வொரு பாத்திரத்துல இருக்கக்கூடியதான சந்திரனும் ஆகாசத்தில் சந்திரனும் ஒருவர் தான். என்ன? அவர் தான் பிம்பம், இந்த பாத்திரத்தில் இருக்கிற பிரதிபிம்பம். அதே விதமாக இருக்கக்கூடியதான பரமாத்மா ஒருவர் தான். அந்த ஒரு பரமாத்மா ஒவ்வொரு மனது எனக்கூடியதான அவாவாளுடைய கண்ணாடியில தனித்தனியாக பிரதிபிம்பித்திருக்கார். ஆகையால் நாம் ஜீவன் ஜீவன் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம். வசுதா ஜீவன் என்று யார் சொல்லுகிறானோ இவனையே பரம்பொருள் என்று சொல்றது. ஜலபாத்திரத்தில் இருக்கிற சந்திரனோ ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனோ ஒண்ணு. அதே விதமா உங்க மனசுல இருக்கக்கூடியதான சந்திரனோ இதயத்தில் இருக்கக்கூடியதான பரமாத்மாவும் ஒண்ணு. இதுதான் தத்துவமசின்னு சொல்லும். மனதில் இருக்கக்கூடியதான பிரதிபலிதமான ஒரு சைதன்யமும் தத்து, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான இதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த பரம்பொருளும் அசி ஒண்ணு. ஆகையால் தத்துவம் அசின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆத்மாவும் பரம்பொருள் தான். ஆகையால் எந்த பரம்பொருள் எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் ஒருவராக நிற்கிறாரோ அந்த பரம்பொருளை மனது எனக்கூடியதான கண்ணாடியை பிரதிபிம்பித்த பொழுது மனது புத்தி பிராணன் சரீரம் இவைகளுடன் மட்டும் இருக்கிறவன் ஜீவன் என்று நாம் கருதி கொண்டிருக்கோம். இந்த ஜீவன் எனக்கூடியவனும் அதற்கு காரணமாக பிரதிபிம்பத்துக்கு காரணமான எந்த ஒரு பிம்பஸ்வரூபமா இருக்காரோ அவை இரண்டு பேர்களும் ஒண்ணுதான். ஆகையால் எல்லா ஜீவனும் யாரோட ஐடென்டிஃபை ஆயாச்சு? சர்வபூத அந்தராத்மா இருக்கக்கூடியதான பரமாத்மாவினர். ஆகையால் அவரோட ஐடென்டிஃபை பண்ணினா அவரோட ஜீவர்கள்லாம் எங்க இருக்கிறார்? ஒண்ணுமே இல்ல, இருக்கிறது ஒண்ணுதான். ஆயிரக்கணக்கான ஜலபாத்திரத்துல சந்திரன்கள் இருந்த போதிலும் ஒவ்வொரு சந்திரனும் மேல ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனோட ஒண்ணு என்று சொல்லி பார்த்தோமே ஆனால் அப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடியதான சந்திரன் ஒருவர் தான். ஆயிரக்கணக்கான சந்திரர்களுடைய தோற்றம் இருக்கும் பொழுதும் நிஜமான சந்திரன் ஒருவர் தான். அதே விதமாக அநேக விதமான ஜீவராசிகள் இருந்த போதிலும் நிஜமாக இந்த ஜீவராசிகளுக்கு காரணமா இருக்கக்கூடியதான பரம்பொருள் ஒருவர் தான். ஏதாவது தத்துவம் செய்யக்கூடியதான வேதமந்திரமானது சொல்வது. ஆகியால் தத்துவமசி கிதிச்ச ஆத்மத்துவ உபதேச. தத்துவமசி எனக்கூடியதான திருப்தியும் எல்லாருக்கும் எல்லா ஜந்துகளுக்கும் ஆத்மாவாக பரமாத்மா ஒருவர் தான் என்று உபதேசம் பண்ணுகிறது. நகி மிருத்பிண்டகா காஞ்சன ஆத்மத்வேன உபதிஷ்யதே. பாருங்க, யாருக்காவது மிருத்பிண்டம் தான் இவருடைய சொரூபம்னு சொல்றதா? எதுக்காவது சொரூபம் மிருத்பிண்டம்னு சொல்றதா? இல்ல, எல்லாமும் பரமாத்மா தான் அப்படி இருக்கு. ஞான சக்தி கர்ம உபாத்திய உபாசக சுத்த அசுத்த முக்த அமுக்த பேதாது ஆத்மபேதையேவா கீதிட்டு. இதற்கு மேல சொல்றாரு சுவாமி, நீங்க என்னமா பரமாத்மாவும் ஜீவனும் ஒண்ணு என்று சொல்றேன், அப்படி சொல்றது என்கிறது வேதத்துல தத்துவம் செய்யக்கூடியதான வாக்கியத்தினால் சொல்லப்படுகிறது என்று சொல்றேன். மனதுங்கிற கண்ணாடியில பிரதிபிம்பித்தவருக்கு ஜீவன் என்ற பெயரா, அதற்கு பிம்பமா இருக்கிறவர் பரமாத்மான்னு பேரா, ஜலபாத்திரத்துல பிரதிபிம்பித்தால் அவருக்கு சந்திரனுடைய பிரதிபிம்பம்னு பேரு, ஆகாசத்துல இருந்தா சந்திர பிம்பம்னு பேரு. இந்த பிரதிபிம்பமானது பிம்பத்தோட ஒன்னா போறது. அதே விதமாக இந்த பிரதிபிம்பங்கள் எல்லாம் ஒரு சந்திரன் தான் நிஜமோ, பிரதிபிம்பங்கள் எல்லாம் எப்படி பொய்யோ, அப்படி மனதில் தோணக்கூடியதான நான் தான் எனக்கூடியதான எண்ணங்கள் எல்லாம் போய், ஆனா அதற்கு காரணமா இருக்கக்கூடியதான சர்வபூத அந்தராத்மா, இதயத்தில் இருக்கக்கூடியதான பரம்பொருள் ஒருவர் தான் சத்தியம் அப்படின்னு தாங்கள் சொல்ற முதல்ல இந்த ரெண்டும் ஒன்னாகாது. ஜலபாத்தத்தில் இருக்கிற சந்திரனும் ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனும் ஒன்னாகட்டும், அதை பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா இந்த அந்தக்கரணத்தில் இருக்கக்கூடியதான ஜீவனும், நீங்க சொல்லக்கூடியதான இதயத்தில் இருக்கக்கூடியதான பரம்பொருளும், அது ரெண்டும் ஒன்னாக முடியாது. ஏன்னா லோகத்துல பாருங்க, ஞான சக்தி கர்ம உபாசிய உபாசக வேதா, முதல்ல இந்த ஜீவன் என்றவர்களுக்கு என்ன ஞானம் இருக்குன்னு முதல்லயே கொஞ்சமான ஞானம் தான். இந்த கொஞ்சமான ஞானம் தான் நான் சர்வஜானம் ஆனந்து என்னென்னமோ படிக்கிறான், எதையோ வரந்தண்ணில இருந்து எவ்வளவு மொமெண்ட் எதையோ படிச்சுக்கிறான், படிச்சுட்டே வரான். ஆனா என்ன ஆச்சுன்னு எதையும் கம்ப்ளீட் ஆகல, எதையும் முழுக்க படிச்சாச்சுன்னு ஒத்தராலையும் சொல்ல முடியல. இவனுக்கு அல்ப ஜானம் அது. பரம்பொருள் நீங்க சொன்னா யாருன்னு, இவ்வுலகத்துல எத்தனை மனுஷியால் இருக்காரோ அவளுக்கு என்னென்ன எண்ணங்கள் உண்டாகிறதோ அந்த எண்ணங்களை எல்லாம் அறிந்தவர்கள் பரமாத்மா. இவ ரெண்டு பேரும் ஒன்னாக முடியும் சொல்லுங்க, கம்பேர் பண்ண முடியுமா? 17-14 பவனங்களே எப்பொழுதும் நினைச்ச பார்த்தா சிருஷ்டிக்கக்கூடியதான யோகியதை உள்ளவர் பரமேஸ்வரன், தனக்கு இருக்கக்கூடியதான சின்ன விவகாரங்களையே பண்ண தெரிந்து கொள்ளாம இருக்கிறவன் ஜீவன். இவ ரெண்டு பேருக்கும் ஒன்னுன்னு சொன்னா புரியுமா? அயல் ஞானம் எங்கேயோ இருக்கு, சரி சக்தி எங்கேயோ இருக்கு. இவருக்கு அப்பப்ப சக்தி இருக்குன்னு நினைக்கிறான வேற எந்த காரியம் இவனால ஒன்னா பண்ண முடியல. எல்லா காரியமும் எல்லாரையும் சகாயம் வாங்கி கொண்டு தான் பண்ண முடியாது. இங்கிருந்து நீங்க ஒரு லெட்டர் எழுதி உங்க ஊருக்கு போட்டேடையானால் உங்களால அப்படியே இங்க இருந்து பிசி போட முடியுமா? அங்க போய் விழுறாப்பல நீங்க மேக்சிமம் என்ன போஸ்ட் பால போட முடியும், அது போஸ்ட்மேன் எடுத்துட்டு போகணும், அவன் கொடுத்தானோ வேற இடத்துல கொடுக்கணும், ட்ரெயின்ல போகணும், அது அங்கே போகணும், அந்த இடத்துல போய் திருப்பி கொடுக்கணும். இந்த ஒரு சாதாரணமாக ஒரு ரூபாய் கார்டு போட்டால் இந்த கார்டு அந்த இடத்துல போய் சேர்ற வரைக்கும் எத்தனை பேர் அதை தொட்டுன்னு இருக்கா, எத்தனை பேர் அந்த காரியம் வாங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்துக்கலாம். இது தாங்களும் உங்க காரியம் நீங்களே பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு அது கொஞ்ச நாளாவது பண்ணிட்டு இருந்தா, அவ வசத்தை அவ வசத்தை அவ சாப்பிட்ட தட்ட அவ அலம்புறது இப்படி எல்லாம் கிராமாந்தரத்துல இருந்தது. இப்ப எல்லாமே விட்டு விவகாரம் முழுக்க ஒரு காரியமும் அவாவது அவ கூட பண்றது இல்ல, எல்லாரும் சில சிலது சில பேர் பண்ணி கொண்டிருக்கா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு வந்துட்டோமே தவிர இவனுக்கு என்ன சக்தி இருக்குங்கிற ஒரு சக்தியும் கிடையாது. ஆனால் பரமேஸ்வரன் என்னன்னா இந்த உலகத்தை மாத்தி வைக்கக்கூடியதான கெபாசிட்டி அவருக்கு இருக்கு, அவர் சர்வசக்திகள். அப்படிப்பட்டதான அந்த பரம்பொருளோட இந்த ஜீவனானவன் ஒன்னா ஆக முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். அவருடைய ஞானம் என்ன, இவனுடைய ஞானம் என்ன, அவருடைய சக்தி என்ன, இவனுடைய சக்தி என்ன, அதோட இல்ல கர்மா, இவன் என்ன வேலையை செய்யறான், இவன் ஏதோ ஏதோ கொஞ்சம் ஒரு 5 கிலோ இருந்தா அதை எடுப்பான், ஏதாவது பேப்பர்ல எழுதுவான், ஏதோ பேசுனா ஏதோ பேசிட்டே இருப்பான். ஆனா அவர் எப்படின்னா உலகத்தை உண்டு பண்ணுவார், உலகத்தை காப்பாற்றுவார், உலகத்தை அழிப்பார், யாருக்காவது மோட்சத்தை கொடுப்பார், மற்றவர்களுக்கு திரோதானம் பண்ணுவார், எதையாவது கர்த்தம் கர்த்தம் அந்நிதாவது கேட்டா எந்த காரியத்தையாவது பண்ணி கொண்டிருப்பார் அவர். அப்படிப்பட்டதான அந்த பரம்பொருளோட இந்த ஜீவனுக்கு கம்பாரிசன் உண்டா சொல்லுங்க பாக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு சின்ன காரியத்தை பண்ணினா எங்களுக்கு கலப்பு வர்றதுங்கிறேன், அது முடியல அது முடியல வேட்டை கொடுறது ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பரமாத்மா விடாம ஆண்டியிலிருந்து இன்னி வரைக்கும் எத்தனை காரியங்கள் பண்ணி கொண்டிருக்க அந்த பரமாத்மாவோட இந்த ஜீவனை ஒண்ணுன்னு தத்துவமசி வாக்கியம் சொல்றதுங்கிறத என்னமா சொல்றது, ஞான சக்தி கர்ம உபாசிய உபாசக. இவன் எப்பொழுதுமே உபாசித்துக் கொண்டிருக்கணும், அவர் எப்பொழுதுமே உபாசியமாகவே இருக்கார், அவர் இன்னொருவரை உபாசிக்கல, எல்லோராலையும் உபாசிக்கப்படுகிறார். தெய்வ சர்வேஸ்வரேஸ்வரி, உலகத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை ஈஸ்வரர்கள் இருக்காளோ அவளுக்கெல்லாமே ஈஸ்வரியா இருந்துட்டு இருக்கா உலகத்தில் அம்பாள். அம்பாள் இன்னத்துல சேவிக்கிற, ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அவளை சேவித்துக் கொண்டிருக்கார். அப்படி உபாசிய உபாசக பேதங்கள், அவனை உபாசகனான ஒரு ஜீவனானவன் உபாசியனான ஒரு பிரம்மமாக முடியாது. அதுல சுத்தா சுத்தா, நம்ம சுத்தம்னு சொல்லிக்கிறது நமக்கே வெக்கமா இருக்கு. தினந்தோறும் காலமே ஸ்நானம் பண்ணாலும் சாயங்காலம் உடம்பு ஒரு மாதிரி இருக்க, நமக்கே சைக்கிள் மறுபடியும் ஸ்நானம் பண்ண வேண்டியதா இருக்கு. இது மனுஷ வேண்டிய சுத்தாவும் அதோட போடாதுன்னு சொல்லி இதை தொட்டா விழுப்பு அதை தொட்டா விழுப்புங்க, அப்படின்னு சுத்தமாகவா நம்ம எதிர்த்து கொண்டிருக்கோம். இந்த பரமாத்மா என்னன்னா சுத்தா, எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும், எப்பொழுதும் அசுத்தமாக இருக்கக்கூடியதான இந்த ஜீவனுக்கும். அதே அந்த வைத்திய சாஸ்திரத்தை பார்த்தோம்னா உடம்புல எல்லா புலன்லயும் ஒழுகிறதுன்னா, காதுல ஒழுகிறது, கண்ணுல ஒழுகிறது, மூக்கில் ஒழுகிறது கழி குடிச்சதுன்னு பக்கத்தில் இருக்கிற தவறு முழுக்க திரட்டார்தான். வாரம் முழுக்க எத்தனை பண்ணி கொண்டிருக்கான் இந்த மனுஷன். அப்படி ஊரை சுத்தம்னு சொல்ல முடியுமா பாருங்க பாக்கலாம். ஆனா அவர் அப்படிதான் நித்திய சுத்த சுபாவமா இருக்கார். அதோட முக்த அமுக்த பேதாது, அவர் நித்திய முக்தர். இவன் சதா பத்ர எப்ப பார்த்தாரோ அவரை பார்த்தான். காலம்பரே அது வரலையே இது வரலையே, கால் கரெக்டா டயத்துக்கு வரலையே, கிளாஸுக்கு லேட் ஆயிடுமோ அங்கிருந்து கவர் பிடித்தாரு. அதுக்கப்புறம் என்ன பேப்பர் வரலையே, எந்தெந்த பேப்பர் பார்க்க தினந்தோறும் அதே நியூஸ் தானே, ஒரு நாள் ஸ்கிப் பண்ணினா என்னன்னா அது மனசு ஒத்துக்க மாட்டேன். மனுஷன் கிளாஸ் ஆகும் ஸ்கிப் பண்ணலாம சார், பேப்பர் பார்க்கறது நிறுத்த முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். இவ்வாறு முழுக்க அப்படி லோகத்துல ஒவ்வொருத்தரும் எல்லாமும் பந்தகமா இந்த மனசானது அந்தந்த இடத்துல ஊக்கூட அது பண்ணணும் இது பண்ணினா அது பண்ணினாலும் அதனால பிரயோஜனம் இல்லைங்கிறது அப்புறம் புரியுது. இருந்தாலும் அதை விடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இதுதான் பந்தம் மனுவே. இப்படி சர்வதா பத்மனா இவர் இருந்து கொண்டிருக்கேன், பரமாத்மா நித்தியமுக்தனா இருக்கார். ஆகையால் இத்தனை வேதங்கள் இருக்கும் காலத்தில் இந்த ஜீவனை பரமாத்மான்னு வேதம் சொல்றதுங்கிறது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? ஞான சக்தி கர்ம உபாசிய உபாசக சுத்தாசுத்த முக்தாமுத்த வேதார் ஆத்ம பேத ஏவா இது வேதாயால் இந்த பரம்பொருளோட இந்த ஜீவனான ஒன்றாக போகிறான் என்று சொல்வது சரியல்ல. இவர் ரெண்டு பேரும் தனித்தனி தான். ஆத்ம பேத ஏவா இது சேத் அப்படின்னு சொன்னால் நான் வேத திருஷ்டி அபவாதாது அப்பா அப்படி சொல்லாதப்ப. வேத திருஷ்டி இவர் வேறு அவர் வேறு என்று சொல்றது தப்பு. ஏன்னா அவர் இரண்டு பேர்களும் வேறு என்று நினைக்கிறது தப்புன்னு வேதம் சொல்றது. வேத திருஷ்டியே அபவாதம் பண்ணி அபவாதம் பண்ணிருந்தா அது என்னமா ஒன்னா போகுங்கிறது சமாதானம் சொல்றது. ஆனா இவர் வேறு அவர் வேறு என்று நினைக்காதையும் ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்னுதான். ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனும் ஜலபாத்திரத்தில் பிரதிபிம்பித்ததான சந்திரனும் ஒண்ணு என்று எப்படி அறிகிறோமோ அப்படி பரமாத்மாவும் இந்த மனதில் இருக்கக்கூடிய தோணக்கூடியதான இந்த ஜீவனும் ஒண்ணு என்று அறிந்து கொள்ளணும். எதுக்கும் சம்சாரினா ஈஸ்வராது அனன்யா இது சம்சாரிக்கள் மனிதர்கள் ஈஸ்வராது ஈஸ்வராது அனன்யா ஈஸ்வரோட வேறானவர் இல்லை என்று எதை சொல்றீங்களோ அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறான் பூர்வபட்சி. ஏன் தன்னா கிம் தரி வேதையேவ சம்சாரி ஆத்மனா ஜீவர்கள் தான் வேதம் தான் வேறு பரமாத்மா வேற ஜீவர்கள் வேறு தான். ஏன் கர்மாத் லட்சண வேதாத் அஸ்வமஹிதவது அதுக்கு வேற ஒரு லட்சணம் இவருக்கு வேற லட்சணம். லோகத்துல எங்கேயாவது குதிரையும் எருமையும் ஒண்ணுன்னு சொல்லிவிடும் பார்க்கலாம். இதுக்கு நாலு கால் இருக்கு அதுக்கு நாலு கால் இருக்குன்னு சொல்லுனாலும் அது ஒண்ணு இது ஒண்ணு சொல்லிவிடும். குதிரையானது அது வண்டி கட்டுறதுக்கும் தேர் இழுக்கிறதுக்கும் அதை உபயோகப்படுத்தலாம். அதே போல இந்த மைசத்தை அதுக்காக உபயோகப்படுத்தலாம். அது எப்படி அதுக்கு நாலு கால் இருக்கு இது நாலு கால் இருக்குங்கிறத ஒன்னா விடுமா? ஆயால் பரமாத்மாவும் சேதனம் இவரும் சேதனம் ஆயால் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுங்கிறான். கதம் லட்சண வேதா இத்தியே ஈஸ்வரத்து தாவது நித்தியம் சர்வ விஷயம் ஞானம் பவித்ர பிரகாசவது பக்கத்துல மற்றொரு பதார்த்தத்தை பிரகாசிக்காது. அப்படி அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு. சூரியனுடைய பிரகாசம் எப்படியோ அப்படி பரமாத்மாவுடைய அறிவு. நம்மளுடைய பிரகாசம் எப்படி இருக்குமா? இந்த திருவிழம் தான் ஆரம்பிச்சு பாஸ்கர் ராயர் கணபதி சாஸ்திர நாமத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணினார். அதுக்கு அவர் பேர் என்ன கத்தியோத்தம் பேர் மினுவனு பூச்சி மாதிரி. ஏன்னா நம்ம வியாக்கியானம் அவ்வளவுதான் சொல்லுவான். அந்த கணபதியினுடைய மகிமை எப்படி இருக்கு தெரியுமோனா விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்கிருதி கரக குலத்தை உண்டு பண்றவர் காப்பாற்றுறவர் அழைக்குவார் அப்படி பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அந்த பிள்ளையார் இருக்காரு. அவர் சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறார். நம்ம வியாக்கியானம் இருக்க அவருக்கு முன்னால் மினுவன் பூச்சி மாதிரி இருக்கு அப்படி தப்பி அவருக்கு. அதனால அந்த வியாக்கியானத்துக்கு கத்தியோதம்னு பேரை வச்சிருக்கார். ஸ்லோகரூபமான ஒரு வியாக்கியானம், அழகான ஒரு வியாக்கியானம். நிறைய பதங்களுக்கு அர்த்தமே தெரியாது. கணபதி நாமாக்கெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோ. ஹேரம்பான என்ன அர்த்தம் கேட்டது இருக்கு. அப்புறம் வியாக்கியானத்தை எழுந்து பார்த்தா அதுக்கெல்லாம் ஒரு விசேஷமா வியாக்கரண வியுற்பத்தி எல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. ரொம்ப அழகான வியாக்கியானம் அது. அந்த கத்தியோதம் அதாவது பேரம் மின்மனு பூச்சி வச்சிருக்காரு. பத்துக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுல இருக்க பஸ்கர இருக்க வருஷத்துல. அதே மாதிரி ஏஞ்சல் வந்து கத்தியோதமது நம்ம ஞானம் கத்தியோதம் மாதிரி இருக்கு. ததைவச சக்தி பேதோபி, அதே போல சக்தி பேதவும் நித்யா சர்வ விஷயாத ஈஸ்வர சக்தி. ஈஸ்வரன் இருக்கக்கூடியதான ஒரு பவர் என்னன்னா, அந்த பவர் இன்னைக்கு குறையாததான பவர், நித்தியமான ஒரு பவர், எல்லா காரியத்தையும் சர்வ விஷய எதையாலும் பண்ணக்கூடியதான ஒரு சக்தி அவருக்கு இருக்கு. நமக்கு அப்படிங்கிறது விபரீதாய் தரத்யா, இந்த ஜீவனுக்கு இருக்கிற சக்தி சொல்ல வேண்டாம், ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. கர்மச்சித்வரூப ஆத்ம தத்தா மாத்திர நிமித்தம் ஈஸ்வரத்யா, ஈஸ்வரன் ஒரு வேலை செய்யறான்னு அவர் பத்தா மாத்திரம் வெறுமன அப்படி இருக்காரு, வேற ஒண்ணும் பண்ணல. இந்த பத்தா மாத்திரம்ங்கிறத இதை இப்படியே உபயோகப்படுத்திருக்காரு ஐயர்வள் சரஸ்வதி மனோகரி ராகத்துல. சத்தா மாத்திரமே ராம சால நம்பி தீனு ஒரு பாட்டு பண்ணிருக்காரு. சத்தா மாத்திரமேங்கிறதுல என்ன, ஈஸ்வரனுடைய சத்தா மாத்திரம் தான் அவருடைய வேலை, அவர் வேற ஒன்றும் பண்ணல. அவர் இருக்கார், புல்கள் வேலை செய்யாது. அது எப்படின்னா, ராஜாவுக்கு ஆகாரம் வச்சிருந்தா அதுல விஷம் கலந்துருந்தா பகல் இருக்கிற சக்கோர பட்சி கண்ணா எப்படி சகத்துறதோ, இந்த விஷம் அந்த கண்ணை ஒன்றும் பண்ணலையோ, இருந்த மாதிரி சத்தா மாத்திரம் இன்னொன்னு பண்ணிருக்கோ, அதே போல எங்க ராமன் சத்தா மாத்திரம் இருக்கார், அது இல்லாம எல்லா காரியமும் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு அவர் அனுபவிச்சார். அந்த இதுக்கு காரணம் என்ன, மூலத்துல பாட்டு சித்வரூப ஆத்ம சத்தா மாத்திர நிமித்தம், சித்வரூப ஆத்ம சத்தா மாத்திரம், சித்வரூபம் ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு எல்லா காரியமும் நடக்கிறது, அவருக்கு ஔஷ்ணியஸ்வரூப திரவிய சத்தா மாத்திர தரண தர்ப கர்மவது. ஔஷ்ணியஸ்வரூப திரவியம், உஷ்ணம் எனக்கூடியதான ஸ்வரூபத்துடன் கூடியதான ஒரு திரவியம் இது நெருப்பு. தத் சத்தா மாத்திரம், சத்தா மாத்திரம் நிமித்தம் அந்த நெருப்பு அங்க இருந்தா வரும், அந்த நெருப்போட ஒட்டின பதார்த்தங்கள்லாம் தானா எரிஞ்சு வரும். அக்னி வந்து அது பண்ணி இது பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ண ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவடுக்கு போனே அங்கே உட்கார்ந்துருக்கார், ஏதோ ஒரு பொருள் அது மேல வந்து விழருது, அடுத்த கடம் அது எரிஞ்சு போயிடும். இவர் அதை எரிக்கணுங்கிற ஒரு பிரயத்னம் எப்படி பண்ணலையோ அதே நடக்குது. ராஜ அயக்காந்த பிரகாச கர்மவத்த, ராஜா இருக்கார், அவருக்கு முன்னால எல்லோரும் அவாவா காரியத்தை பண்ணிக்கொண்டே இருக்கார். அயஸ்காந்த காந்த கல் இருக்கு, அது இருந்தால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தான் இரும்பான தானா வந்து ஒட்டிக்கிறது. அதே விதமா பிரகாச கர்மவத்த, பிரகாசம் லைட் இருக்கு, லைட் இருந்தாலுமே ஒவ்வொரு பொருள் வந்ததுன்னா லைட் கஷ்டப்படுறதா, இந்த பொருள் வந்திருக்கு இவ்வளவு பொருளை நான் பிரகாசிக்கணும், ஏதாவது கஷ்டப்படுறதோ, பொருள் எல்லாம் போன பிறகு எல்லாம் போச்சு நமக்கு வர அதுல வேலை கொஞ்சம் அப்படின்னு ஏதாவது சூலமா சந்தோஷப்படுறதோ ஒண்ணும் இல்ல, அது பாட்டுக்கு அது இருக்கு. அதனுடைய பிரகாசத்துல எந்தெந்த பொருள் வந்து அதெல்லாம் தெரியும். அதே விதமா பரமாத்மா பெருமனை இருக்கார், அதாவது அதனுடைய சன்னிதியில எல்லா காரியமும் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஜீவனுக்கு என்னன்னா விபரீதமிதரத்யா, எந்த காரியத்தை பண்ணாலும் ஒரு டென்ஷன் இருக்கு, இது பண்ணணுமே அது பண்ணணுமே. நானே சமையலுக்குள்ள இந்த ஸ்திரீகள் படுற டென்ஷன் பாரு, அதுக்கு மேல காய்கறியை நறுக்கிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், இது வியாபாரம் வைக்கணும், அத்தனை இந்த குக்கர் வைக்கிறதுக்குள்ள எல்லா பிராரம்பம் ஆயிடும். அதுக்குள்ள இத்தனை விவகாரம் பண்ணிட்டு இருக்க, அதை வச்சவர் அதை இழுக்க வரல விவகாரம், அது என்ன வச்சாச்சவர் அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிடம் தான் ஆகணும், இப்படி அதுக்கப்புறம் அது பண்ண, அப்ப பார்த்தாதான் உப்பு இல்ல புடி இல்ல அப்பதான் தெரியும் நினைச்சேன் இந்த சமயத்தில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன விவகாரம் இதுல. அப்படி லோகத்துல ஒரு சின்ன கர்ம பண்றதா இருந்தாலும் அதுக்கு எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் வரத்தான் வருது. இவனால எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லா பொருளையும் இருக்க முடியல, சில சமயத்துல மேனேஜ் பண்ணிட்டே இருக்கும், ஆனா எல்லா நாள்லயும் எப்பொழுதும் முடியறதோ இல்ல, இவனுக்கு ஏதோ கவலை வந்துட்டு. விபரீதம் இதரத்யா, எப்படி ஞானம் சக்தி கர்ம இந்த மூணையும் சொன்ன, அதற்கு பிறகு உபாசனம் உபாசீதா இது வசனாத் உபாத்யா ஈஸ்வரா குரு ராஜவது, குருவை எப்படி உபாசனம் பண்ணணுமோ, ராஜாவை எப்படி உபாசனம் பண்ணணுமோ, அப்படி சர்வதா சர்வகாலமும் ஈஸ்வரனை உபாசனம் பண்ணிக்கொண்டிருக்கணும். உபாசனம் பண்ண வேண்டியவன் ஜீவன், உபாசியனாக இருக்கிறவன் ராஜா மாதிரி ஈஸ்வரன் மாதிரியும் பரமாத்மா. உபாசகத்த இதரா, இவன் என்ன இந்த ஜீவன் யாரு, உபாசகனா இருக்கார், எப்படி சிஷ்ய பிரத்யவது, குருவுக்கு சிஷ்யன் மாதிரியும் ராஜாவுக்கு பிரத்யன் மாதிரியும் அந்த ஈஸ்வரனுக்கு நம்ம உபாசனம் பண்ணிக்கொண்டிருக்கணும். அதோட இல்ல அபகத பாத்மத்வாதி சிரவணா நித்திய சுத்தா ஈஸ்வர, அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கா, நித்திய சுத்தா அபகத பாத்மா, புண்ணிய பாப சம்பந்தம் இல்லாதவர் பரமாத்மா. நமக்கு எப்படி சார் அது இருக்கிறதுனால்தான் சார் பிறந்தேன்னா, புண்ணியோ வை புண்ணியன கர்மனா பாபப்பா பேமே பாருது, புண்ணிய கர்மா பாபமா சேர்ந்து அதோட கலந்து கட்டியா பண்ணி பண்ணி வச்சு இப்படி உள்ள அதுல பிறந்திருக்கேன். புண்ணியோ வை புண்ணியனா இது வச்சனா விபரீதா இதர, அதையேவ ஆயால் நித்திய முக்த ஏவ ஈஸ்வரா, எப்பொழுதும் ஈஸ்வரன் நித்திய முக்தனா இருக்க. நித்திய அசுத்தி யோகாது சம்சாரி இதரா, இந்த சம்சாரி ஜீவன் நித்திய அசுத்தி யோகா, எப்பொழுதும் புண்ணியமா பாபமா இது உண்டு, இவரோட சேர்ந்துட்டே இருக்கு, ஆயால் இவன் முக்தனாவே இல்லை. அப்படி எத்திர ஜானாதி லட்சண பேதா சீதத்திர பேதா திருஷ்டா, உலகத்திலேயே இரண்டு பொருள்கள்ல ஞானாதி லட்சண பேதம் இருக்குமே, ஆனால் அதுக்கு வேற அறிவு, இதுக்கு வேற அறிவு, அந்த பொருள் வேற, இந்த பொருள் வேற அப்படின்னு லோகத்துல பாத்துருக்கோம். எதா அஸ்வமகிட்டையோ குதிரை வேற, எருமை வேற, நமக்கு தெரியும். ததா ஞானாதி லட்சண பேதாது, ஞானாதி லட்சண பேதம் இவனுக்கு இருக்கிறதால அவர் ஞானம் வேற, இவர் ஞானம் வேற, அவர் சக்தி வேற, இவர் சக்தி வேற, பரமாத்மாவுடைய கர்மா வேற, ஜீவனுடைய ஒரு செயலாந்து வேற, இப்படி எல்லாம் வெவ்வேறா இருக்கிறதுனால ஈஸ்வராது ஆத்மனாம் பேதாசி, ஈஸ்வரனுக்கும் இந்த ஜீவர்களுக்கும் பேதம் இருக்கு. இதுவரைக்கும் பூர்வபட்சி ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற எனக்குடையதான் அவர் எண்ணத்துடன் பேசினார். அதுக்கு இல்லப்பா தஸ்மாத் அப்படி இல்ல, அந்யோசாவன்யோகம் அஸ்மீ வேதா, பகவான் வேற நான் வேற என்று நினைக்கிறது தப்பு. உபாசன காலத்துல அகமித்யேவ விபாவயே பவானி, நானே அந்த வருணம் ஒண்ணுதான். சிவோகம் சிவோகம் அப்படின்னு சிவகாந்தியான்னு சொல்லிடாது, எப்படி சொல்லணும், சிவோகம்னு தான் சொல்லணும். எப்பொழுதும் உபாசனம் பண்ணும் பொழுது நானும் அந்த வருணம் ஒண்ணுன்னு தியானம் பண்ணணும். சிவோகம் பாவையே இருந்தே எல்லாத்தையும் நான் நான் அப்படின்னு நான் நினைக்கணும். நினைக்கணும் மட்டுமல்ல, இருக்கிறத தான், இருக்கிற பொருள் ஒண்ணுதான், அது வெவ்வேறாக காணப்படுகிறது. அந்த வேற்றுமையானது போகணுங்கிறதுக்காக பாதிக்கணுமா, ஏன் ஜீவனம் ஒண்ணு ஈஸ்வரம் ஒண்ணுதான் அப்படிங்கறது வேத திருஷ்டி அபவாதாதுன்னு கீழே சொல்லியிருக்கார். முதல்ல பூர்வபட்சம் சொல்ற ஆச்சாரியர் எப்படி சொல்லிருக்கார், ஞான சக்தி கர்ம உபாசிய உபாசக உத்வாசித்த முக்தா முக்த வேதா ஆத்ம வேத ஏவா அப்படிங்கிறது பூர்வபட்சம். அது விசாரமா உள்ளதுன்னு சொன்னார். வேத திருஷ்டி அபவாதாதுன்னு சித்தான், வர்ச்சுவலா இருக்கக்கூடியதான பரம்பொருள் ஒண்ணுதான். ஒருவரே நூறு கண்ணாடிக்கு முன்னால நின்னானேயானால் ஒவ்வொரு நூறு கண்ணாடியிலும் தனித்தனியாக எப்படி வெவ்வேறு பிரதிபிம்பங்கள் காணப்படுகிறதோ, கண்ணாடி கருப்பா இருந்தா உள்ள இருக்கிற ஒரு கருப்பாகவும், கண்ணாடி குண்டா இருந்தா உள்ள இருக்கிற ஒரு குண்டாகவும், இப்படி தனித்தனியாக பிரதிபிம்பங்கள் வெவ்வேறாக காணப்படுகிறதோ, அதே விதமா ஒரு பரமாத்மாவுடைய பிரதிபிம்பங்கள் தான் இத்தன சரீரங்களையும் இருக்கிறது. ஆயால் பரமாத்மாவானவர் இன்னும் ஒருவராக இருக்கிறார். ஆயால் இருக்கக்கூடியதான பரமாத்மா ஒருவர் தான். அதைதான் தக்க வாக்கியம் பொருள், ஆகையால் பிரம்மான்னு என்ன இருக்கும், எல்லோருடைய இதயத்துல இருக்கக்கூடியதான வரப்பொருள் பிரம்மா அதேவே பியோவிஜக்கே அப்படின்னு என்ன, எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கக்கூடியதான வரப்பொருள். ஆத்மா நான் தான் என்று எதோராரையும் கருதப்படக்கூடியதான வரப்பொருள் அப்படின்னு மேல போய் சொல்ல போற. இந்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கதையானது வரப்போகுது. முக்கியமா நம்ம இதை தான் தெரிந்து கொள்ளணும். தத்துவசி எனக்கூடியதான வாக்கியத்தினுடைய அர்த்தம் தான் சூத்திர பாஷ்யத்துல ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாகம் நாலாம் பாகத்திலிருந்து ஆரம்பிச்சு அது விஸ்தாரமாக எதை சொன்னாரோ அந்த அம்சமானது நமக்கு விஸ்தாரமாக அதனுடைய சாரமானது இங்க விஸ்தாரமாக சொல்லியிருக்க. அப்புறம் ஜீவபிரம்ம பேதம் இல்லைங்கிற ஒரு சித்தாந்தத்தை மேல போய் சொல்லணும்.